இந்த சகரபுத்திரர்களை கரையேற்றணும்னு அம்சுமான் அவரோட கடைசி காலத்தில் தபஸ் பண்ணுறார். அவரோட பிள்ளை திலீப மகாராஜா, திலீபனும் கதம் கங்காவதரணம் கதம் தேஷாம் ஜலக்ரியா தாரயேஜம் கதம் செய்தான் இது சிந்தாபரோபவத்து அப்படின்னு, எப்படி கங்கையை கொண்டு வருவேன், எப்படி என் முன்னோர்களை கரையேற்றுவேன் அது சிந்தனை பண்ணிட்டே இருந்தார். அவருக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறார், அந்த பிள்ளை தான் பகீரதன். இந்த பகீரதன் ராஜாவானவனே அவருக்கு குழந்தை பிறக்கல. அவர் நினைக்கிறார் நம்ம முன்னோர்களை கரையேற்றுறது தான் முக்கிய காரியம் அப்படின்னு, முதல் காரியம்னு ராஜ்யத்தை மந்திரிகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் கோகர் நட்சத்திரத்தில் போய் கடுமையான தபஸ் பண்ணுறார். ஊர்த்வபாஹு பஞ்சதபாஹா மாசாஹாரஹா ஜிதேந்திரியா அப்படின்னு, இந்திரியங்களை எல்லாம் அடக்கி மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டு கைகளை தலைமையில தூக்கி பஞ்சாக்னி மத்தியில் இருந்து இப்படி 1000 வருஷங்கள் தபஸ் பண்ணுறார். பிரம்மாவை குறித்து பிரம்மா சந்தோஷப்பட்டு அவருக்கு தரிசனம் கொடுக்குறார். என்ன வேணும் குழந்தைன்னு கேட்குறார். அப்போ பகீரதன் சொல்கிறார், எனக்கு கங்காதேவி பூமிக்கு வரணும், பாத்தாள லோகத்துக்கு வரணும், என் முன்னோர்களை கரையேற்றணும். மேலும் தேயாச்ச சந்ததிர் தேவா நாவசீதேத் குலஞ்சனஹா இக்ஷ்வாகூணாம் குலே தேவா ஏஷமேஸ்து வரப்பிரஹா. இந்த இக்ஷ்வா குலத்தில் சந்ததி இல்லாமல் போயிடக்கூடாது, எனக்கு குழந்தை பிறந்து எங்கள் வம்சம் பிரதி ஆகணும், இதுதான் என்னோட பிரார்த்தனைன்னு சொல்லணுன்னு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு பிரம்மா வரம் கொடுக்குறார். நானா கங்காதேவியை பூமிக்கு வர சொல்கிறேன், கங்காதேவி பூமியில் விழுந்தான்னா அந்த வேகத்தை பூமியால் கூட தாங்க முடியாது. கங்காயா பத்தனம் ராஜன்னு பிருத்திவி ந சகிஷ்யதி தாம்பை தாரயித்தும் வீர நானியம் பஷ்யாமி சூலினஹா அப்படின்னு, சூலபாணியான பரமேஸ்வரர் தான் அதை தாங்க முடியும் அவரோட ஜடாபாரத்தில், அதனால நீ பரமேஸ்வரன் வேண்டிக்கோன்னு சொல்கிறார். உடனே பகீரதன் மேலும் பல வருஷங்கள் பரமேஸ்வரனை குறித்து தபஸ் பண்ணுறார். பரமேஸ்வரன் அத சம்வத்சரே பூர்ணே சர்வலோக நமஸ்கிருதா அப்படின்னு உமாம் லோக நமஸ்கிருதாம்னு சொன்னார். இங்கே பரமேஸ்வரன் சொல்லும்போது வால்மீகி சர்வலோக நமஸ்கிருதான்னு சொல்கிறார். எல்லாராலும் வணங்கப்படும் பரமேஸ்வரன் பகீரதன் முன்னால் வந்தார் அப்படின்னு. அவர் ஆசுதோஷி. ஹிமயமலையே ஒருத்தருக்கு ஜடாபாரம்னா அது எவ்வளோ பெரிய பகவானாக இருக்கணும் அந்த சுவாமி. அவர் நம்ம அத்து பூஜையில் உட்காந்துட்டு நம்ம பண்ணுற அபிஷேகத்தை ஏற்றுண்டு நமக்கு வரம் கொடுக்குறாரே, இதுலேருந்தே ஆசுதோஷின்னு தெரியுது. அந்த பரமேஸ்வரன் பகீரதனுக்கு காட்சி கொடுத்து நான் கங்கையை என் தலையில் தாங்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே பிரம்மா கங்காதேவிட்ட நீ பூமிக்கு போன்னு சொல்கிறார். அந்த கங்காதேவி அவளுக்கு கர்வம் வந்துடுது, என் வேகத்தை பரமேஸ்வரனாக கூட தாங்க முடியாது, நான் அவரை உருட்டி தள்ளிட்டு போகிறேன் நான் போகிறேன்னா அப்படின்னு மேலே வந்து விழறா வேகமாக, சுவாமியே தள்ளிடுவேன்னு பேசுகிறான். அப்படி அவர் நினைக்கிறது சுவாமி தெரியுது. பரமேஸ்வரன் சிரிச்சுக்கார், அப்படியே அவன் என்னோன்னு ஜடாபாரத்துக்குள்ளே பூந்தோடனே உள்ளே பிடிச்சி வச்சுட்டேன், ஜடாபாரத்துலேருந்து அவளை வெளியே வர முடியல, வருஷக்கணக்காக அதுக்குள்ளே சுற்றின்னு இருக்கான். உடனே பகீரதன் பிரார்த்தனை பண்ணுறான். உடனே அவன் பிரார்த்தனைக்கு இறங்கி 7 பிரிவா அந்த கங்கையை வெளியில் விடுறார். கிளாதினி பாவனி நளினி அப்படிங்கிற 3 பிரிவு கிழக்கு பக்கம் போகிறது. சுசக்ஷு சீதா சிந்து அப்படிங்கிற 3 நதிகள் மேற்கு பக்கமாக போகிறது. அலகநந்தாங்கிற நதி பகீரதன் ரதத்து பின்னாடி போகிறது. பகீரதன் முன்னாடி போகிறான் உத்தமமான ஒரு ரதத்தில், கங்காதேவி பின்னாடி வரா. எல்லாரும் இந்த ஆச்சரியத்தை பூமிக்கு கங்கையில் கங்காதேவி பூமிக்கு வந்ததையும் பகீரதன் ரதத்து பின்னாடி போகிறதையும் தேவர்கள்லாம் குதிரைகளையும் ஆனைகளையும் அவருடைய மாளிகைகளையும் இருந்துட்டு பார்க்குறா. ரிஷிகள் சித்தர்கள் சாரணர்கள் எல்லாரும் பார்த்து வியக்கிறா, என்ன ஆச்சரியம், என்ன அற்புதமாக இருக்குது இந்த காட்சி அப்படின்னு. ஆனால் சிவபக்தர்கள்கிட்ட இந்த நதி கங்காதேவி கட்டுப்பட்டு இருக்கிறது ஆச்சரியம் இல்லை. ஏன்னா நம்ம காலத்திலே ஸ்ரீதரையாவாள் பிரார்த்தனைக்காக அவர் சிவபக்தர் தானே, அவரோட கிணத்துல கார்த்திக அமாவாசை இன்னைக்கு வந்தாளே கங்கை. அப்போ சிவபக்தர்கள்கிட்ட புண்ணிய நதிகளும் கட்டுப்பட்டிருக்கும். அந்த பகீரதன் அந்த சகரபுத்திரர்கள் பண்ணின பெரிய பெரிய பள்ளம் தோண்டி வச்சிருக்கா, அந்த பள்ளத்து வழியாக போய் பாத்தாள லோகத்துக்கு போகிறான். கங்காதேவி இந்த 60,000 பேரும் பள்ளம் அணிஞ்சிருக்கா, அதிலெல்லாம் நிரம்பினதுனால சமுத்திரமே பெருசாகிடுது. அதனால தான் சமுத்திரத்துக்கு சகரபுத்திரர்கள் மூலமாக சமுத்திரம் பெருசானதுனால அதுக்கு சாகரம்னு ஒரு பேர் வந்தது. அப்படியே போய் சகரபுத்திரர்களோட பஸ்மத்து மேலப்பட்டோடனே அவள்லாம் நல்ல கதி அடைஞ்சிடுறாள். இந்த கங்கை ஒரு ஜம்னுன்னு ஒரு மகர்ஷியோட யாக வேதியை அடிச்சு தள்ளின்னு போயிடுறா. உடனே அவர் கோச்சுண்டு கங்கையை குடிச்சுடுற. உடனே தேவர்கள்லாம் பகிரதனுக்காக வேண்டிக்கிறா. உடனே அவர் தன் வலது காது வழியா ஜம்னு மகர்ஷி கங்கையை வெளியில விடுறார். அதனால ஜாஹ்னவின்னு ஒரு பேர் கங்கைக்கு. அதனாலதான் வலது காதல இந்த கங்கை இருக்கிறதா ஐதீகம். ஏதாவது கொட்டாயி விட்டாலோ இல்ல சந்தியாவதனம் பண்ணும்போது பிராணாயம் பண்ணும்போது மூக்கை தொட்டாலோ காதை தொடுவா, வலது காதை தொடுவா, பவித்திரமாயிடும்னு. இப்படி சகரபுத்திரர்களை பகீரதன் பெருமுயற்சி பண்ணி கங்கையை பூமிக்கும் பாதாளத்துக்கும் கொண்டு வந்து முன்னோர்களை கரையேற்றான். பிரம்மா அவனை வாழ்த்துறார். உன்னுடைய முன்னோர்கள்லாம் முயற்சி பண்ணா நீ இதை சாதிச்சிட்ட அப்படின்னு. இந்த கங்காவதரணம் ரொம்ப புண்ணியமான சரித்திரம். எச்ச கங்காவதரணம் துயா கிருதமறிந்தமா அனேனச்ச பவான் பிராப்தா தர்மஸ்யாயத்தன மகத்துன்னு உனக்கு அபார புண்ணியம் வந்துடுத்துப்பான்னு பிரம்மா வாழ்த்துறார். அப்புறம் பகீரன் திரும்பி வந்து ராஜாவான பின்னா அவருக்கு குஸ்தர்னு ஒரு பிள்ளை பிறக்கிறார். அதனாலதான் ராமனு கூட காக்குஸ்தர்னு ஒரு பேரு. இந்த விஸ்வாமசர் இந்த கதையை சொல்லிட்டு தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் புத்திரம் சொர்க்கியம் அதீவச்சா யஸ்ராவேத்து விப்ரேஷு க்ஷத்ரியேஷு இத்தரேஷு சா பிரியந்தே பித்தரஸ்தஸ் பிரியந்தே தெய்வத்தானி சா இதமாக்கியானம் அவ்யக்ரே அவ்யக்ரஹ கங்காவதரணம் சுபம் யஸ்ருணோதி ச காகுஸ்தா சர்வான் காமான் அவாப்னியாத் சர்வே பாபாஹ பிரணஷ்யந்தி ஆயுஹு கீர்த்திச்ச வர்ததுன்னு இவ்வளோ விஸ்தாரமாக பலஸ்ரீ சொல்றார். கங்காவதரணத்தை கேட்டால் பிள்ளைகள் பிறப்பார்கள், எல்லா காமனையும் பூர்த்தியாகும், எல்லா பாப்பமும் போகும், ஆயுஷும் கீர்த்தனும் வளரும் அப்படின்னு. இது கங்காவதரணம். அது க்ஷீராப்தி மத்தனம். அடுத்தது ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராமா.